الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قدر افتوارا بلاها سورة النصر பற்றிய சுருக்கமான அர்த்தத்தையும் சுருக்கமான விளக்கத்தையும் பெற்றுக்கொண்டோம். அதில் இறுதியாக மனிதன் பாவங்களில் ஈடுபடுவதற்கு காரணிகள் என்ன, மனிதன் பாவங்களிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கான வழிகள் என்ன என்பதை பற்றி படித்து முடித்தோம். அடுத்தது சூரத்துல் காஃபிரூன். இந்த சூராவுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு கேள்விக்கான பதில் வந்து தான் அந்த காப்புறுதி சம்பந்தமானது. அதை நான் சொன்னேன், உங்களுக்கு தனி ஒரு பாடமாக நடத்துகிறேன் என்று. காப்புறுதி சம்பந்தமான விஷயங்களை இப்ப நான் விளக்கப்படுத்த போறேன். காப்புறுதி என்பது இன்சூரன்ஸ்க்குரிய தமிழ் பதம். பொதுவாக இதில் நான் சொல்ல போறது, முதலாவது காப்புறுதி பற்றிய வரை விளக்கணம், தோற்றம், வகைகள், இஸ்லாத்தின் தீர்ப்பு, சரிய அடிப்படைகளுக்குட்பட்ட காப்புறுதி முறைமை, இவைகளை பற்றி முதலாவது வரை விளக்கணும், இரண்டாவது எப்படி தோன்றிச்சுது, மூன்றாவது காப்புறுதியில என்னென்ன வகைகள், நாலாவது இவை பற்றி இஸ்லாத்தின் தீர்ப்பு, ஐந்தாவது சரிய அடிப்படைகளுக்குட்பட்ட காப்புறுதி முறைமை பற்றி சொல்ல போறோம். முதலாவது காப்புறுதியினுடைய வரை விளக்கணும். காப்புறுதி சம்பந்தமாக இப்ப சொல்ல போகக்கூடிய வரை விளக்கணம் எல்லாம் நடைமுறையில் உள்ள காப்புறுதிக்குரிய வரை விளக்கணம், நடைமுறையில் உள்ள காப்புறுதி பற்றிய விளக்கத்தோடு கூடிய வரை விளக்கணமாக இருக்கும். காப்புறுதியை பொறுத்த மட்டில் பலரும் பலவிதமான வரை விளக்கணங்களை சொல்லியிருந்த போதிலும் எல்லாவற்றையும் உள்ளடக்கின வரை விளக்கணம் இப்ப நான் சொல்ல போறேன். ஒருவர் இன்னும் ஒருவருக்கு, ஒருவர் இன்னும் ஒருவருக்கு நடக்கலாம் என்று கருதப்படக்கூடிய ஒரு அசம்பாவிதம் நடந்தேறும் போது, நடக்கலாம் என கருதப்படக்கூடிய ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது ரொக்க நஷ்ட ஈடு தருவதாக ஒருவர் இன்னொருவருக்கு வாக்குறுதி செஞ்சு கொள்ள சொல்லிக்கொள்ள, நடப்பது சாத்தியமான ஒரு அசம்பாவிதத்தின் போது ஒருவர் இன்னொருவருக்கு ரொக்கமாக, அதாவது பணமாக நஷ்ட ஈடு தருவதாக வாக்குறுதி அளித்தல். எவருக்கு வாக்குறுதி அளிக்கப்படுவதோ அவர், வாக்குறுதி அளித்தவருக்கு கட்டணம் செலுத்துவார். இதற்காக வாக்குறுதி அளிக்கப்பட்டவர் வாக்குறுதி அளித்தவருக்கு இதற்காக வேண்டி கட்டணம் செலுத்துவார். வாக்குறுதி அளிப்பவர் வாக்குறுதி அளிக்கப்பட்டவர் நடக்குமென, நடப்பது சாத்தியமான அசம்பாவிதம் வாக்குறுதி அளிப்பவர், வாக்குறுதி அளிக்கப்பட்டவர், நடப்பது சாத்தியமான அசம்பாவிதம். ஒன்று, ரெண்டு, மூணு. நாலாவது நத்தையீடு. ஐந்தாவது கொடுப்பது. தவணை அடிப்படையில் கொடுப்பாங்க, போலீஸ் வாங்க, பிரீமியம் கட்டு வாங்க. இந்த ஐந்தும் இருக்கும். அது நடப்பது சாத்தியமான ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது ரொக்கமாக நட்ட ஈடு தருவதாக ஒருவர் இன்னும் ஒருவருக்கு வாக்குறுதி அளித்தல், வாக்குறுதி அளிக்கப்பட்டவர் வாக்குறுதி அளித்தவருக்கு கொடுப்பனவு ஒன்றை செலுத்தி வருவார். இதுதான் வாக்குறுதியினுடைய மொத்தமான விடயங்களை உள்ளடக்கிய வரை விளக்கணம். வாக்குறுதி அளித்தவர் ஒருவர் இருக்கணும். அப்ப ஐந்து அம்சங்கள் அதில் இருக்கும். ஒருவர் வாக்குறுதி அளித்தவர், மற்றவர் வாக்குறுதி அளிக்கப்பட்டவர், நடப்பது சாத்தியமான அசம்பாவிதம், நடப்பது சாத்தியமான அசம்பாவிதம், அடுத்தது நட்டையீடு எவ்வளவு என்பது முடிவு, இது நடந்தால் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் என்ற நட்டையீடு, அடுத்தது இதற்காக வேண்டி வாக்குறுதி அளிக்கப்பட்டவர் வாக்குறுதி அளித்தவருக்கு மாதாந்தமோ அல்லது குறிப்பிட்ட தவணைக்கோ செலுத்தி வரக்கூடிய கொடுப்பனர். இந்த ஐந்துல ஒன்று இல்லாமல் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்காது. இந்த ஐந்தும் சேர்ந்ததுதான் ஒரு காப்புறுதி வரும். உறுதி அளிப்பவர் தான் இன்சூரன்ஸ் கொடுப்பவர், இன்சூரன்ஸ் கொடுப்பவர் தான் உறுதி அளிப்பவர். கம்பெனிகள் என்ன செய்யும், இன்சூரன்ஸை கொடுக்கும். வாக்குறுதி அளிக்கப்பட்டவர் தான் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொண்டவர், கம்பெனி அவருக்கு இன்சூரன்ஸ் தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கும், வாக்குறுதி அளிக்கப்பட்டவர் இன்சூர்ட். நடப்பது சாத்தியமான அசம்பாவிதம், என்ன அசம்பாவிதம் என்பது சொல்லப்பட்டிருக்கும். இது இது நடந்தால் இது இது தரப்படும். அடுத்தது நட்டஈடு எவ்வளவு தரப்படும், இந்த அசம்பாவிதம் நடந்தால் உங்களுக்கு எவ்வளவு தரப்படும். மாதாந்தம் கொடுப்பனவாக வாக்குறுதி அளிக்கப்பட்டவர் இன்சூரருக்கு வாக்குறுதி அளித்தவருக்கு இவ்வளவு இவ்வளவு தட்டி வருவார். ஆறாவது ஒன்றுக்கு மறந்துட்டேன், அதாவது காப்புறுதி பொருள். காப்புறுதி பொருள் எதற்கு காப்புறுதி செஞ்சிருக்கிறோமோ அது, ஏதோ ஒன்றுக்கு காப்புறுதி செஞ்சிருப்பார், அதுதான் நடப்பது சாத்தியமான அசம்பாவிதம். எந்த பொருளை காப்புறுதியாக வைத்திருக்கிறார், தன்னை வைத்திருக்கிறாரா, அல்லது வாகனத்தை வைத்திருக்கிறாரா, அல்லது வீட்டை வைத்திருக்கிறாரா, அல்லது தன்னுடைய தொழிலை வைத்திருக்கிறாரா, பல வகையில தான் காப்புறுதி பொருள். காப்புறுதி எது செய்யறாங்களோ, உறுதி அளிக்கப்படுவது இது இது தருவதாக என்றால் எது எதற்கு அசம்பாவிதம் நடந்துச்சு நடக்க போகுது, எந்த பொருள் அசம்பாவிதத்துக்கு உட்படும் என்று சொல்லப்படுதோ அந்த பொருள் வாக்குறுதி அளிக்கப்படக்கூடிய உதவி நட்டையீடு தருவதாக வாக்குறுதி அளிக்கப்படக்கூடிய பொருள், அதனை நாங்கள் காப்புறுதி பொருள்னு சொல்லுவோம். மொத்தத்தில் ஆறு அம்சங்கள் இருக்கும். இந்த ஆறு அம்சங்கள் இல்லாம காப்புறுதி ஒன்று வரமாட்டுச்சு. இப்ப இந்த அடிப்படையில காப்புறுதி ஒன்று உலகத்தில் நடைமுறையில் இருக்கு. இது நீண்ட காலத்துக்கு முன்னுக்கு ஆரம்பமான ஒன்று, இன்றைக்கு நேற்று ஆரம்பமானது இல்லை, நீண்ட காலத்துக்கு முன்னால ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. சுமார் 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் அல்லது பொதுவாக 19ஆம் நூற்றாண்டில் வந்ததாக ஒரு கருத்து இருக்கு. பொதுவாக காப்புறுதி திட்டம் உலகத்தில் 19ஆம் நூற்றாண்டில், கிறிஸ்துவுக்கு பின் 19ஆம் நூற்றாண்டில் வந்ததாக ஒரு கருத்து இருக்குது. இது எப்படி முதலாவது ஆரம்பிச்சுன்னு சொன்னால், இந்த அமைப்பெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளது இல்லை, நான் விளக்கப்படுத்துறது பொதுவாக நடைமுறையில் உள்ள காப்புறுதி சொல்றது. இது எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், முதலாவது கடல் மார்க்கமாக வர்த்தகங்கள் நடைபெறும் போது அந்த காலத்தில் 19ஆம் நூற்றாண்டில், கிறிஸ்துவுக்கு பின் 19ஆம் நூற்றாண்டில் கடல் மார்க்கமான வர்த்தகத்துக்கு தான் முதலாவது காப்புறுதி செய்ய ஆரம்பித்தான். கடல் மார்க்கமாக கப்பலில் சரக்குகளை, வர்த்தக சரக்குகளை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பும் போது, அல்லது ஒரு நாட்டுக்குள்ளேயே ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னொரு பிரதேசத்துக்கு அனுப்பும் போது, அந்த கப்பலில் ஏற்றப்பட்ட சரக்குகள் குறித்த இடத்தை போய் சேர்ந்து எவருக்காக அது அனுப்பப்பட்டிருக்கிறோ அவருடைய கையில கிடைக்கும் வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது அதற்கு இழப்பு ஏற்பட்டால் அதற்கு ஒரு காப்புறுதி ஒன்று செய்யப்பட்டுச்சு. ஒருவர் அந்த 19ஆம் நூற்றாண்டில் ஒரு வர்த்தகரோ எவரோ கப்பல் சொந்தக்காரருக்கு ஒரு தொகை பணத்தை கொடுப்பார், கடனாக கொடுப்பார். அதுதான் முதலாவது ஆரம்பித்த முறை. கடனாக எடுத்துக்கொண்ட கப்பல் சொந்தக்காரர் கப்பல் பயணம் குறிப்பிட்ட இடத்துக்கு போய் கப்பலும் அதில் உள்ள சரக்குகளும் பாதுகாப்பாக போய் சேர்ந்துட்டு சொன்னால், இவர் எவரிடத்திலிருந்து பணம் பெற்றிருந்தாரோ அந்த கடனையும் மேலதிகமாக அதற்கு ஒரு தொகையையும் வட்டியாக செலுத்துவார். இந்த கப்பல் அல்லது சரக்கு இடையில ஏதாவது ஒரு ஆபத்துக்கு உட்பட்டு சொன்னால், இந்த சரக்குகள் அழிந்து போனதுனால எவர் இவருக்கு பணம் கொடுத்திருந்தாரோ கடனாக, அவருக்கு இந்த பணத்தை அவர் திருப்பி கொடுக்க மாட்டார். இந்த கப்பல் சொந்தக்காரருக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு அவரிடத்திலிருந்து பெறப்பட்ட கடன் ஈடாக அமைந்து போகும். விலங்குதா சொல்றது, கப்பலுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறார், கப்பல் சொந்தக்காரர் அந்த கப்பலை அதனுடைய எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டார்னு சொன்னால் தனக்கு கடன் தந்தவருக்கு முதலையும் வட்டியையும் சேர்த்து கொடுப்பார். கப்பலுக்கோ அல்லது சரக்குக்கோ ஏதும் பாதிப்பு ஏற்பட்டு கடல்ல பாதி இழப்புக்காலாகிட்டு என்று சொன்னால், அந்த கப்பல் சொந்தக்காரர் தான் எவரிடத்தில் கடன் பெற்றிருந்தாரோ அந்த கடனை அவருக்கு திருப்பி கொடுக்க மாட்டார். அவருக்கு அது எதுவாக இருக்கும், நஷ்ட ஈடாக இருக்கும். இதுதான் முதலாவதாக உலகத்தில் காப்புறுதி தோன்றியது. கடல் மார்க்கமான காப்புறுதி தான் முதலாவதாக உலகத்தில் தோன்றிச்சு. இப்படி தோன்றிய இந்த காப்புறுதிக்கு சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியும் கிடைச்சிது. சமூகத்தில் மக்கள் பார்த்தாங்க இது ஒரு நல்ல முயற்சி போல இருக்குது, இப்படி ஒரு ஆபத்துக்கு ஆளாகிட்டால் அவருக்கு என்ன இருக்குது, நஷ்டத்துக்கு இழப்பு ஒன்று கிடைக்குது, இழப்புக்கு அவர் மறுவகையில் அவர் தன்னை ஈடு செய்து கொள்ளலாம் என்று நினைச்சு. பிறகு கிறிஸ்துவுக்கு பின் 1666 கிறிஸ்துவுக்கு பின் 1666 பனிரெண்டாம் நூற்றாண்டில் தான் இது முதலாவது ஆரம்பிச்சது. கிறிஸ்துவுக்கு பின் 12ஆம் நூற்றாண்டில் இது ஆரம்பிச்சு என்று படித்தோம். இப்போ 17ஆம் நூற்றாண்டுக்கு வாரம், 1666 முதலாவது ஆரம்பிச்சது கிறிஸ்துவுக்கு பின் 12ஆம் நூற்றாண்டு. பிறகு கிறிஸ்துவுக்கு பின் 17ஆம் நூற்றாண்டு, அதிலும் குறிப்பாக 1666 இதனுடைய ஒரு முக்கியமான ஆண்டாக கருதப்படுது. இன்சூரன்ஸ் உடைய முக்கியமான ஆண்டாக லண்டன்ல சுமார் 85 கட்டிடங்கள் பாதிப்படைந்து போகக்கூடிய அளவுக்கு வீடுகள் கடைகள் எல்லாமாக 85 லண்டன்ல உள்ள கட்டிடங்கள் பாதிப்படைந்து போகும் அளவுக்கு ஒரு பெரும் தீ ஏற்பட்டுச்சு. இது லண்டன்ல நடந்துச்சு 1666 85 கட்டிடங்கள் போகுது சொன்னா பெரிய ஒரு இழப்பு. இந்த நேரத்தில் இதுல இருந்து மக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி, மக்களுக்கு ஏற்பட்ட இழப்பு, இவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி யூதர்கள் லண்டன்ல இதை அறிமுகம் செஞ்சாங்க. காப்புறுதி இழப்பீடு கொடுக்கிறது, இழப்புக்கு காப்புறுதி செய்வது, இது யூதர்கள் அறிமுகம் செஞ்சாங்க லண்டன்ல. லண்டன்ல அந்த காலத்தில் யூதர்கள் இருந்தாங்க. எங்கிருந்து உள்ளவங்க என்றால், இத்தாலியில இருந்து லண்டனுக்கு குடிபெயர்ந்து வந்து லண்டன்ல வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள், இத்தாலியில இருந்து லண்டனுக்கு வந்து லண்டனில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் இதை இவர்களுக்கு அறிமுகம் செய்தாங்க. இப்படியான எதிர்பாராத விதமான திடீர் அழிவுகள் பெரும் நஷ்டங்களை ஏற்படுத்துவதனால் இதற்கு உடனடியாக அந்த நஷ்டங்களை இழப்பு பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி ஒரு வழி என்று சொல்லி போட்டு அவங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்படியாக தீக்கு எதிரான காப்புறுதி அறிமுகம் செய்தார். இதுவரைக்கும் நடைமுறையில் இருந்தது கிறிஸ்துவுக்கு பின் 12ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கடல் மார்க்கமான பயணத்துக்கும் கடல் மார்க்கமான நகர்த்தலுக்குமான காப்புறுதி இருந்துச்சு. இப்போ தீ எதிர்ப்பு காப்புறுதியை கொண்டு வந்தாங்க. தீயினால் ஏதும் ஆபத்து வந்தால் அதற்கு காப்புறுதி என்பதை யூதர்கள் அறிமுகம் செய்தாங்க. அதை லண்டன்ல எல்லோரும் ஏற்றுக்கொண்டாங்க. பிறகு இது 17ஆம் நூற்றாண்டு. 18ஆம் நூற்றாண்டு வந்த நேரத்தில் இந்த திட்டம் ஐரோப்பாவின் பெரும்பாலான பகுதிகளுக்கு அறிமுகமாகிச்சு. அதே போல அமெரிக்காவுக்கும் இது போச்சு. உங்களுக்கு தெரியும் 19ஆம் நூற்றாண்டு கைத்தொழில் புரட்சி ஆண்டு நூற்றாண்டு வாங்க. 19ஆம் நூற்றாண்டு கைத்தொழில் புரட்சி இந்த நேரத்தில் தான் இயந்திரங்கள் அதே போல பெரும் பெரும் இராட்சத தொழிற்சாலைகள் பெரும் பெரும் தொழிற்சாலைகள் அதில் பெரும் இராட்சத இயந்திரங்கள் பெரிய தொகை கொடுத்து வாங்கப்பட்டதை பெரும் தொகை கொடுத்து செய்யப்பட்டவை இப்படியான வைப்புக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்? பழுது வந்தா அல்லது ஏதும் அழிந்து போனால் அல்லது ஏதும் திருட்டு போனால் என்ன செய்வோம்? நாங்கள் காப்புறுதி செய்வோம் என்ற சிந்தனை இது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வளர்ந்துச்சு. ஆனால் குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டில் இது வளர்ந்ததற்கான காரணம் கைத்தொழில் புரட்சி நிறைய நடந்துச்சு. இது இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்சூரன்ஸ் வளர்ந்து வந்துச்சு. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரும்போது இது ஒரு பெரும் அளவில் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் போயிட்டு 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இந்த காப்புறுதி அமைப்பு உலகத்தினுடைய பெரும்பாலான நாடுகளுக்கு போய் சேர்ந்து கொண்டுச்சு. மக்கள் இதை அப்படியே எடுத்துக்கொண்டாங்க. இது நல்ல ஒரு திட்டம் என்று அரச மட்டத்தில் நாடுகளில் அதற்கு சட்டங்களும் வகுக்கப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கான சில காரணங்களும் இருந்துச்சு. முதலாவது காரணம் தொழில் வழங்குனருக்கும் தொழில் பெறுனருக்கும் இடையிலான சுமூகமற்ற நிலை. தொழில் வழங்குனர் தொழில் பெறுனர் அதாவது தொழில் கொடுப்பவர் இருப்பாரே முதலாளி தொழில் கடையில் சாதாரண சிப்பந்திகளை தான் நாங்கள் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒரு முதலாளிக்கு கீழே என்ன செய்வாங்க வேலை செய்வாங்க. ஒரு கம்பெனியில் நிறைய பேர் வேலை செய்வாங்க. தொழில் வழங்குனர் தொழில் பெறுனருக்கு இடையிலான சுமூகமற்ற நிலை. இதனால என்ன நடக்கும் என்றால் திடீர் திடீர்னு என்ன செய்வாங்க நிப்பாட்டப்படுவாங்க தொழில் பெறுனர். அல்லது தொழில் பெறுனர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை நிறுத்தத்தை செஞ்சிருவாங்க. 100 பேர் அல்லது 500 பேர் 1000 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ஒரு தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு ஸ்ட்ரைக் நடந்தால் அதனுடைய உற்பத்தி எல்லாம் பெருமளவு என்ன செய்யும் அன்றைக்கு பாதிப்பு. அப்ப அந்த அன்றைக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு என்ன செய்வார் அவர் இழப்ப பெற்றுக்கொள்வார். இப்படி இதற்கெல்லாம் ஒரு காரணமாக அமைஞ்சது தொழில் வழங்குனருக்கும் தொழில் பெறுனருக்கும் இடையிலான சுமூகமற்ற நிலை. அதனால தொழில் வழங்குனரும் என்ன செஞ்சார் இதனை நோக்கி போனார் தந்த கம்பெனிக்கு என்ன செஞ்சு கொண்டார் இது பண்ணி கொண்டார் இன்சூரன்ஸ் செஞ்சு கொண்டார். தொழில் பெறுனரும் என்ன செஞ்சாங்க தங்களோட தொழிலுக்கு இன்சூரன்ஸ் செஞ்சு கொள்ளலாம் என்னுடைய தொழிலுக்கு நான் என்ன செய்யலாம் இன்சூரன்ஸ் செய்து கொள்ளலாம். இப்படி ரெண்டு சாராரும் போனாங்க. இரண்டாவது காரணம் எதிர்காலத்தை பற்றிய ஒரு வகை அச்சம். நாளைக்கு என்ன நடக்குமோ போற போக்க பார்த்த நாடு நாம இன்னொரு கொஞ்சம் காலத்தில் எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ இப்படி நாளை பற்றிய அச்சம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம். அதனால என்ன செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க. எனக்கும் வயசா பேசுது நோய் உள்ள நிறைய இருக்குது இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நடக்கணும் நான் மொத்தா போயிட்டேன்னு சொன்னா தெரியுது அதுக்காகவே என்ன செய்யுது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஆயுட்காப்புறது எடுத்துக்கொள்ளு. நாளைய பற்றிய அச்சம், இதுவும் ஒரு காரணமாக இருந்துச்சு. மூன்றாவது காரணம், குடும்பங்களுக்கு குடும்ப அங்கத்தவர்களுக்கு இடையில் சுமூகமற்ற நிலை, சுமூகமின்மை, குடும்ப அங்கத்தவர்களுக்கு இடையில சுமூகமின்மை, குழப்பம், சகோதரர்களுக்கு இடையில பிணக்கு, ஒருவர் மற்றவரை தாக்குவார், ஒருவர் மற்றவருடைய சொத்துக்கு கை வைப்பார். இதுக்காக வேண்டியும் என்ன செஞ்சாங்க, போயிட்டு மக்கள் இன்சூரன்ஸ் செஞ்சு கொள்ள ஆரம்பிச்சாங்க. அதே போல வகுப்புவாதம், இனவாதம், மதவாதம், ஒரு மதத்தவங்க மற்ற மதத்தவங்களோட மோதுறது, ஒரு இனத்தை சேர்ந்தவங்க மற்ற இனத்தை சேர்ந்தவர்களோட மோதுறது, அவர்களுடைய உயிருக்கு உடைமைகளுக்கு அழிவு சேதத்தை உண்டு பண்றது, இதற்காக வேண்டியும் எதிர்த்து என்ன செஞ்சு கொண்டாங்க ஆட்கள் முன்கூட்டியே, இப்படி நடந்தால் எங்களுக்கு இழப்பு கிடைக்க வேண்டும், இழப்பீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, டேமேஜ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செஞ்சு கொண்டாங்க. ஆகவே இந்த வகுப்புவாதம், இனவாதம், மதவாதம் இருந்தது. இப்படி பல காரணங்கள் இது வருவதற்கான பல காரணங்கள் இருந்துச்சு. இது பொதுவாக சமூகத்தை பொறுத்த மட்டும் உள்ள காரணங்கள். அதே நேரத்தில் பொருளாதார ரீதியான காரணங்களும் இருந்துச்சு. உதாரணமாக கைத்தொழில் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, கைத்தொழில் வளர்ச்சி ஏற்பட்டது, நிறைய இயந்திரங்கள் வர வலித்திருந்துச்சு, இயந்திரங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு, இதுவும் ஒரு காரணம் கைத்தொழில் வளர்ச்சி. அதே போல வங்கிகள் தோன்றியமையும் இன்னும் ஒரு காரணம், நிறைய வங்கிகள் வந்துச்சு. அப்ப வங்கியினுடைய பாதுகாப்பு, ஏன்னா வங்கியில் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் பெரும்பாலும் பொதுமக்களுடைய பணம், இந்த பணத்துக்கு ஏதும் நடந்தால் அதை மக்களுக்கு திருப்பி கொடுப்பதற்கு எங்களுக்கு யாராவது இழப்பீடு தருவாங்களா, வங்கிகள் அதை பத்தி யோசிக்குது. வங்கிகளின் வருகையும் தோற்றமும் இதுக்கு ஒரு காரணம், இன்சூரன்ஸ் பரவலாக வருவதற்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அதே போல பெரும் முதலீடுகள், கோடிக்கணக்கில் முதலீடு செய்யறது, ஒரு திட்டம் அதுல கோடிக்கணக்கில் முதலீடு செஞ்சிருப்பாங்க, ஒரு பெரிய திட்டம், அது வந்து ஒரு கம்பெனி அதுல போய் செஞ்சிட்டால் அதுல பழுது வரும் போதெல்லாம் அவங்களுக்கு என்ன கிடைச்சு கொண்டு இருக்கும், இன்சூரன்ஸ் கிடைச்சு கொண்டு இருக்கும். யாராவது எதிரி வந்து அதை அழிச்சிட்டு போனா அதுக்கும் என்ன செய்யும், இன்சூரன்ஸ் கிடைக்கும். பெரும் கோடிக்கணக்கான ரூபாய்களை போடக்கூடிய திட்டங்கள் வந்தமையும் இன்சூரன்ஸுக்கு போறதுக்கான ஒரு காரணமாக இருந்துச்சு. இப்படி பல காரணங்கள், சமூக ரீதியான காரணங்கள், பொருளாதார ரீதியான காரணங்கள் என்று பல வகையில இதற்கு காரணம் இருந்துச்சு. இப்படி இவை இருக்க அதே நேரத்தில் மக்களுக்கு மத்தியில எதிர்காலத்தை பற்றிய நிச்சயமற்ற நிலை இருக்குது. இதுதான் பிரதானமான காரணம், எதிர்காலத்தை பற்றிய நிச்சயமற்ற நிலை பிரதானமான காரணம். இதுக்கு அப்பால் வற்புறுத்தப்பட்ட நிலையும் ஒரு காரணம், அது உதிச்சு வற்புறுத்தப்பட்ட காப்புறுதி, அரச தொழில ஈடுபடுத்திருக்கக்கூடியவங்க சில பேருக்கு சில நாடுகள்ல அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கும், காப்புறுதி திட்டம் கொண்ட அறிமுகம் செய்திருக்கும், அவங்க மாதாந்தம் சம்பளம் பெறும் போதெல்லாம் அதுக்கு என்ன செஞ்சோணும், அவங்க கட்டித்தான் ஆகணும். இது வற்புறுத்தப்பட்ட காப்புறுதி, வற்புறுத்தப்பட்ட காப்புறுதி, அரச மட்டத்தில் சட்ட ரீதியாக அது செய்துதான் ஆகணும், அது யாரும் அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, சரியோ பிரியோ தான் அதை அந்த தொழிலுக்குள்ள போறதா இருந்து அதை ஏற்றுத்தான் ஆகணும். இதுவும் ஒரு காரணம், இப்படியான முறையில் வந்து இந்த சமூகத்தில் இது பரவலாக போவதற்காக வேண்டி வந்து சேர்ந்து கொண்ட காரணம் என்று நாங்கள் சொல்லி வைக்கலாம். ஹயர் இப்ப வரைவிலக்கணத்தை சொல்லிட்டேன், தோற்றத்தையும் சொல்லிட்டேன். இன்சூரன்ஸை பொறுத்த மட்டும் பல வகையான காப்புறுதி திட்டங்கள் இருக்குது. அதுல இப்ப நாங்க வளமையில உள்ளதும் அதிகமாக எல்லோருக்கும் தெரிஞ்சதுமான வகைகள் மூன்று. ஒன்று வர்த்தக காப்புறுதி, ஒன்று வர்த்தக காப்புறுதி, மற்றது சமூக காப்புறுதி, மூன்றாவது கூட்டுறவு காப்புறுதி. காப்புறுதி இருந்தா என்னன்னு தெரிஞ்சு கொண்டாதான் காப்புறுதி பற்றி இஸ்லாத்தின் தீர்ப்பு என்ன செய்யலாம் சொல்லலாம். தீர்ப்பு சொல்ல முன்னால விஷயம் என்னன்னு விளங்காது. இப்ப தீர்ப்பு சொல்ல முடியாது என்பதனால தான் சொல்லித்தார். மூணு வகையான காப்புறுதி இருக்குது. ஒன்று வர்த்தக காப்புறுதி, மற்றது சமூக காப்புறுதி, மூன்றாவது கூட்டுறவு காப்புறுதி. முதலாவது வர்த்தக காப்புறுதி என்பது வர்த்தகத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் என்று மட்டும் நம்ப வேணாம். வர்த்தக காப்புறுதி என்ற அர்த்தம் வர்த்தகத்தோடு சம்பந்தப்பட்டது என்ற அர்த்தம் அல்ல, அது இலாபத்தை மையமாக கொண்டது என்பது விளங்கிக்கும். வர்த்தக காப்புறுதி என்பதனுடைய அர்த்தம் இலாபம், அதனை காப்புறுதி செய்பவர் இருக்கிறாரே, காப்புறுதி வாக்குறுதி அளிப்பவர் இருக்கிறாரே, காப்புறுதி செய்யப்படுபவர் அல்ல, காப்புறுதி கொடுப்பவர். உங்களுக்கு இது நடந்தால் இது தருவோம் என்று காப்புறுதி அளிக்கிறவர் இருக்கிறாரே, இன்சூர அவர் கம்பெனிகள், அவர்கள் அதனை செய்வது வர்த்தக நோக்கம், தாங்கள் அதன் மூலமாக சம்பாதிக்க வேண்டும் என்று. அதனால தான் அது வர்த்தக காப்புறுதி என்று அழைக்கிறது. வர்த்தக காப்புறுதியில பல வகைகள் இருக்குது. வர்த்தக காப்புறுதியில பல வகைகள். முதலாவது நாங்கள் வர்த்தக காப்புறுதியை படிக்க போறோம். வர்த்தக காப்புறுதியில பல வகைகள் இருக்குது. அதுக்கு கீழே தான் தனி மனிதர்களை காப்புறுதி செய்தல், தனி மனிதர்களை காப்புறுதி செய்தல், தனக்கு ஏதும் ஆபத்து வந்தா, தனக்கு உயிருக்கு ஆபத்து வந்தா, தன்னுடைய உடம்புக்கு ஆபத்து வந்தால், உறுப்புக்கு ஆபத்து வந்தால், இப்படி எல்லாம் செய்யலாம். நடிகர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, தங்களுக்கு காப்புறுதி செஞ்சிருப்பாங்க. நடிகைகள் செஞ்சிருப்பாங்க காப்புறுதி. அரசியல் பிரமுகர்கள் தங்களுக்கு காப்புறுதி செஞ்சிருப்பாங்க. உயிருக்கு அச்சம் தனக்கு இருப்பதாக நம்புபவர்கள் காப்புறுதி செஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் இல்ல லைஃப் இன்சூரன்ஸ், தான் மூத்தானால் தனக்கு இவ்வளவு கிடைக்கணும், அல்லது தன்னோட பிள்ளைகளுக்கு இவ்வளவு கிடைக்கணும், இருந்தும் என்ன. இரண்டாவது வகையான வர்த்தக காப்புறுதியில இரண்டாவது வகையானது சொத்துக்களை காப்புறுதி செய்தல், சொத்துக்களை காப்புறுதி செய்தல். மூன்றாவது வகையானது வர்த்தக காப்புறுதியிலே மூன்றாவது வகையானது பொறுப்பு காப்புறுதி, பொறுப்பு காப்புறுதி. பொறுப்பு காப்புறுதி என்றால் நான் ஒருவருக்கு ஒரு தொகை பணம் கடன் கொடுத்திருக்கிறேன், அந்த பணத்தை அவர் திருப்பி தர வேண்டும். அந்த பொறுப்புக்கு ஒருவர் என்ன செய்யறது, காப்புறுதியாக வச்சுக்கொள்றது. நான் உள்ள உங்களுக்கு தருவன், அவர்கிட்ட வர வேண்டிய பணத்துக்கு நீங்க பொறுப்பு. இது பெரிய கம்பெனிகள் செய்வாங்க. தங்களுக்கு கோடிக்கணக்கில் என்ன செய்ய வேண்டியிருக்கும், மக்களிடத்திலிருந்து கடன்கள் வர வேண்டியிருக்கும், லோன் கொடுத்து கொடுத்து தங்களோட முழு போர்ட்போலியோவையும் முழு மொத்த இதையும் என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு கம்பெனியில இன்சூர் பண்ணிருப்பாங்க. இது பொறுப்பு. எங்களுக்கு வர வேண்டிய பொறுப்பு ரீதியாக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய கடன்களுக்கு என்ன, அந்த கம்பெனி யாராவது சட்டாமல் இருந்தால் அது இன்சூரன்ஸ் என்ன செய்யும், எங்களுக்கு கிளைம் பண்ணலாம். இப்படி வர்த்தக காப்புறுதியில் பல வகைகள் இருக்குது. முக்கியமாக ஆட்கள் இதை பயன்படுத்துறது ஏன்றால், இதை செய்யறவங்க இந்த கம்பெனி எல்லாம் தங்களுக்கு அதில் என்ன இருக்குது, நிறைய இருக்கக்கூடிய பிரீமியம் கட்டணத்தில் என்ன செய்யுமா, அவனுக்கு நிறைய கிடைச்சி கொடுக்கும். இந்த வாரது எல்லாத்துக்கும் கொடுக்கணும் தேவைப்படுறது இல்லை. எல்லாருமே வருட முடிவில் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுல நிறைய கம்பெனிகள் வாழுது, நிறைய கம்பெனிகள் இதுல வாழ்றாங்க, நிறைய பேர் சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இந்த வர்த்தக ரீதியான காப்புறுதி மனிதன் என்ன செய்யறான், தனக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய வயோதிபத்துக்கு, தன்னுடைய நோய்க்கு, நோய்க்காக வேண்டியது செஞ்சிருப்பாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் வர்த்தக காப்புறுதியில மனிதனுக்குரிய காப்புறுதியில் அடங்கும். வர்த்தக காப்புறுதியில மனிதனுக்குரிய காப்புறுதி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க, அதாவது ஆரோக்கியத்துக்கான காப்புறுதி. இப்படி பல வகையான காப்புறுதி இருக்கு. சரி, இரண்டாவது வகையான காப்புறுதி தான் என்ன, சமூக காப்புறுதி. சமூக காப்புறுதியில வந்து குறிப்பாக வாரது அரசாங்கம் வற்புறுத்தி செய்யக்கூடிய காப்புறுதி அதில் தான் அடங்கும். சமூகத்தில் யார் யாரெல்லாம் அரசு தொழிலில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அரசாங்கம் வற்புறுத்தி ஒரு காப்புறுதியை கொடுத்திருக்கும். அரசாங்கத்துடைய நம்பிக்கை என்றால், உனக்கு ஏதும் நடந்தால் அல்லது உன்னுடைய தேவை ஏற்படும் போது இதில் எதிரி பயன்பெற்றுக் கொள்ளலாம், சமூகத்துக்கான அரசாங்கம் கொடுக்கக்கூடிய காப்புறுதி. இன்னும் ஒரு வகையான சமூக காப்புறுதி இருக்குது, ஐரோப்பிய நாடுகள் இருக்குது. தொழில் இல்லாமல் இருந்தால் அவருக்கு அரசாங்கம் என்ன செய்யும்? மாதாந்தம் கொடுப்பளவு கொடுக்கும். தொழில் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசாங்கம் கொடுப்பளவு கொடுக்கும். சோசியல் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, சமூக பாதுகாப்புன்றது. இது ஒரு வகையான காப்புறுதி. அதுக்கு கட்டணம் எதுவும் இருக்க மாட்டாது, கட்டணம் இல்லாமல் செய்யக்கூடிய காப்புறுதி. இப்படி சில வகையான காப்புறுதிகள் எல்லாம் சமூக ரீதியான காப்புறுதிகள் அடங்கும். மூன்றாவது பகுதி அதுதான் கூட்டுறவு காப்புறுதி. கூட்டுறவு காப்புறுதி அது பொதுவாக சாதாரண மட்டத்தில் எல்லாம் நடக்கக்கூடிய ஒன்று. கொஞ்சம் பேர் ஒன்று சேர்ந்திருப்பாங்க, ஒரு சங்கம் அமைச்சிருப்பாங்க. அந்த சங்கத்தில் யார் யாரெல்லாம் மங்கத்தவர்களா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மாதாந்தமோ அல்லது வாராந்தமோ அல்லது நாலாந்தமோ ஒரு தொகையில செய்யணும், கட்டாயம் கொடுத்தாகணும். யாருக்காவது ஏதும் இழப்பு ஏற்பட்டால் அந்த நிதியிலேந்து என்ன செய்யப்படும், அவருக்கு உதவி செய்யப்படும். இது கூட்டி கூடி எல்லோரும் ஒன்று சேர்ந்து திட்டம் போட்டு வைத்திருக்கக்கூடிய காப்புறுதி, கூட்டுறவு காப்புறுதின்னு சொல்றது. கூட்டுறவு காப்புறுதி இது பொதுவாக சின்ன சின்ன மட்டங்கள்ல இருந்து இருக்கும். தொழிற்சங்கங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. சாதாரண சமூக அமைப்புகள் செஞ்சிருப்பாங்க. அதே போன்று சமூக சேவை இயக்கங்கள் என்ன செஞ்சிருக்கும், அதுல கொஞ்சம் பேரை ஒன்று சேர்த்து வச்சு செஞ்சிருக்கும். இப்படி எல்லாம் ஒவ்வொரு வகையான முறையில இந்த கூட்டுறவு காப்புறுதி நடக்கிறது இருக்கு. இப்ப இந்த வகைகளில் எல்லாம் இஸ்லாத்தின் தீர்ப்பு என்னன்றது படிக்கிறது இப்ப முக்கியம். நான் உங்களுக்கு சொல்லிச்சென்றதன் வரை விளக்கணும், தோற்றம், காப்புறுதியில் உள்ள வகைகள், இஸ்லாத்தின் தீர்ப்பு பற்றி இப்ப என்ன செய்ய போறோம், நாங்க படிக்க போறோம். பொதுவாக இஸ்லாத்துல தீர்ப்ப படிக்கிறதுக்கு முன்னால இந்த மாதிரியான நாங்க படித்த காப்புறுதி அமைப்பு இஸ்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் வாழ்ந்த காலத்தில் இருக்க இல்லை. அதனால இந்த அமைப்பை பற்றி குர்ஆனோ ஹதீஸோ எதுவும் சொல்லி இல்லை. எனவே காப்புறுதியை பற்றி இஸ்லாம் நேரடியாக எதுவுமே குர்ஆனிலேயோ ஹதீஸ்லேயோ ஒன்றும் சொல்லியில்லை. ரெண்டாவது, கிறிஸ்துவுக்கு பின் 12 நூற்றாண்டு கிட்டத்தட்ட என்ன ஹிஜ்ரி 7 நூற்றாண்டாக இருக்கும். இந்த காலம் வரும் வரைக்கும் இந்த காப்புறுதி அமைப்பு இருக்கவும் இல்லை. எனவே சஹாபிகள், தாபிகள், தபாவுத் தாபியீன் இவர்களுடைய காலம், அதற்கு பிறகு வந்த அறிஞர்களுடைய காலம், இந்த காலத்தில் எல்லாம் இது என்ன செய்யலை, இல்லை. அவர்களும் இதை பற்றி பேசியிருக்க நியாயம் இல்லை. இது வந்ததற்கு பிறகுதான் இமாம்கள் மத்தியில இப்படியான காப்புறுதியை பற்றி என்ன செய்யறது என்ற ஆய்வுகள் வளர்ந்துச்சு. இந்த காப்புறுதி சம்பந்தமாக என்ன செய்யறது, அது பற்றிய தீர்ப்புகள் இமாம்கள் அவ்வளவு காலத்தில் வெளிப்படுத்தினாங்க. இதுல முதலாவது என்ன நடக்குது என்றால், இன்சூரன்ஸ் எடுப்பவர், இன்சூரன்ஸ் எடுப்பவர், பாலிசி எடுப்பவர், இன்சூரன்ஸ் கொடுப்பவர் கம்பெனியிடத்தில் போய் ஒரு உடன்படிக்கையில கைச்சாத்திருந்தார். இன்சூரன்ஸ் பெறுபவருக்கும் இன்சூரன்ஸ் வழங்குபவருக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை, அதுதான் அந்த பேப்பர்னா ஆசை கையொப்பம் போடுவாங்க. அந்த உடன்படிக்கையில என்ன பொருளுக்கு காப்புறுதி, என்ன வகையான அசம்பாவிதங்களுக்கு எதிராக காப்புறுதி, எந்த பொருளுக்கு காப்புறுதி, எந்த வகையான அசம்பாவிதங்களுக்கு எதிராக காப்புறுதி. வாகனம் தான், வாகனத்தில் காப்புறுதி. ஒரு வாகனத்துக்கு ஒரு பேசஞ்சர் பஸ் வைங்க, அதுல வாகனம் திருட்டு போனால் அதுக்கு ஒரு வகை காப்புறுதி இருக்கு. வாகனம் முழுமையாக திருட்டு போகையில் வாகனத்தினுடைய ஒரு பகுதி திருடப்பட்டால் என்னுடைய வாகனத்திற்கு முழுமையான திருட்டுக்கும் காப்புறுதி செய்யலும், வாகனத்தினுடைய சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு மட்டும் என்ன செய்யலாம், காப்புறுதி செய்யலாம். வாகனம் ஒருவரின் மீது மோதினால் அதில் வரக்கூடிய இழப்பு கொடுப்பதற்கும் என்ன செய்யலாம், காப்புறுதி செய்யலாம். வாகனத்தில் பயணம் செய்பவர்களுக்கும் காப்புறுதி செய்யலாம். ஒன்றிற்கு வாகனம் மோதுது, ஒருவர் குறுக்கிட்டார், அடிபட்டார், வாகனத்தில் இருந்தவர் அல்ல அவர், வெளியில் உள்ளவர், அவருக்கு நான் என்ன செய்யணும், இப்போ அதை என்ன செய்யணும், எனக்கு கம்பெனி தரும். இன்னும் ஒன்றிற்கு வாகனம் ஓடிக்கொண்டிருந்துச்சு, வாகனம் மோதுண்டோ ஏதோ நடந்து வாகனத்துக்கு உள்ளுக்கு உள்ளவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இதை சந்திச்சாங்க, உயிரோ அல்லது உடம்போ, இதற்கு இன்சூரன்ஸ். இது எல்லாமே வாகனத்தை இன்சூர் பண்றது என்றால் எல்லாவற்றையும் இன்சூர் பண்ணி தர மாட்டாங்க, ஒவ்வொன்றா டிக் பண்ண சொல்லி சொல்லுவாங்க, அதுல எல்லாம் போட்டிருப்பாங்க, வாகனத்தின் சாரதிக்குரியது, வாகனத்தில் பயணம் செய்பவர்களுக்கு, வாகனத்தில் மோதுண்டவர்களுக்கு, வாகனத்தில் அடிபட்ட பிராணிகளோ அல்லது வாகனத்துக்கு சேதத்துக்கு, வாகனம் திருடப்பட்டதுக்கு, வாகனம் தீக்கிரையானதுக்கு, வாகனம் பகுதியளவில் திருடப்பட்டதுக்கு, இப்படி எல்லாம் போட்டிருக்கு. ஒவ்வொன்றும் டிக் பண்ண எது கூடும், கட்டணம் கூடும். மாசம் 16,000 ரூபா, தீக்கி சேர்த்தா 20,000 ரூபா, அப்படி கூடிக்கொண்டே போகும். இன்சூரன்ஸ் எடுப்பவர் அவருடைய பாவனை, அவருடைய தேவையை பொறுத்து என்ன செய்வார், எடுத்துக்கொள்வார். ரூட் பஸ் ஓடுறவங்க கட்டாயம் பேசஞ்சர்ஸ்க்கு, வாகனத்தில் பயணம் செய்யறவங்களுக்கு என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்வாங்க. ஏன்னா அவனோட தொழிலே நாளாகும் என்ன, அதில் தான் தங்கி இருக்குது. ஒரு டோக்கரை வச்சு அந்த இது தோன்றவங்க, எதை அந்த லெவல் பண்றவங்க, லேண்ட் கிளியர் பண்றவங்க என்ன செய்வாங்க, டோக்கருக்கு வந்து அதில் ஏறிக்கிறவங்களுக்கு டிரைவருக்கு மட்டும் எடுத்துக்கொள்வாங்க. ஏன்னா அதுல வேற ஒருத்தர் மேறி இருக்க போறது இல்லை. இப்படி அது வந்து வேற யாரும் வந்து மோதுறதுக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா டோசர்ல வந்து எவனா மோதுவானா, டோசர் பேத்தியவன் மோதுமா, இல்லை. அவரவருடைய பொருள், அவரவருடைய பாவனை, அவரவருடைய தேவைக்கேற்ப என்ன செய்வாங்க, அதுல எது எது தேவை என்று சொல்லப்படுவதோ ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு வகையான தொகை என்ன செய்யப்பட்டிருக்கும், சொல்லப்படுகிறது. இது எல்லாவற்றையும் கூட்டி கட்டணம் எவ்வளவு, ஒரு வருஷத்துக்கு அதை பிரித்து 12 மாதங்களுக்கு என்ன செய்யுங்க, கட்டுங்க என்று சொல்லுவாங்க. இது நடந்தால் உங்களுக்கு இவ்வளவு தரப்படும் என்று சொல்லுவாங்க. இது நடந்தால் உங்களுக்கு இவ்வளவு தரப்படும் என்று சொல்லியிருப்பாங்க. கப்பல் என்றால் அதில் சரக்கு இருக்கும், பணி செய்பவர்கள் இருப்பாங்க, காற்றுக்கு எதிராக செய்வாங்க, கடல் அலைக்கு எதிராக செய்வாங்க, மின்னலுக்கு எதிராக செய்வாங்க, இப்படி ஒவ்வொன்றுக்கு என்ன செய்வாங்க, விமானமும் அந்த மாதிரி தான். அதே போல ஒவ்வொரு இதுக்கும் மனிதனுடைய தேவைக்கு மனிதனுக்கு செஞ்சு கொள்வாங்க. சரி, தொழில் செய்யறவங்க இருப்பாங்க, ஒரு மருத்துவர், அவருடைய அவர் மருத்துவம் செய்யும் போது எவருக்காவது தப்பித்தவறு ஏதும் நடந்துட்டு சொன்னால் அதனால வரக்கூடிய இழப்பை சந்திக்கிறதுக்கு என்ன செஞ்சிருப்பார், அவருடைய தொழிலுக்காக வேண்டி செய்திருப்பார். இப்படி ஒவ்வொருத்தரும் செஞ்சிருப்பாங்க. இப்படி செய்யும் போது அந்த உடன்படிக்கையில எல்லாம் குறிப்பிடப்படணும். அதற்கேற்ற மாதிரி கட்டணத்தை என்ன செய்வாங்க, முழுமையா ஒரு வருடத்துக்கு, ஒரு வருடத்துக்கு தான் ஆக கூடியது இதுதான். ஆனால் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து 3-4 வருடங்களுக்கு தொடரும். வேற விஷயம், பொதுவாக ஒரு வருடத்துக்கு தான் இருக்கும். ஒரு வருடத்துக்குரிய கட்டணத்தை முழுமைப்படுத்தி 12 மாதங்களுக்கு தொடர்ந்து கட்டணம் என்று பிரிச்சு விட்டிருப்பாங்க. இந்த ஒரு வருடத்துக்குள்ள ஏதும் அவருக்கு சாத்தியமான, நடப்பது சாத்தியமான, அது குறிப்பிடப்பட்ட அசம்பாவிதம் நடந்தால் அந்த அசம்பாவிதத்துக்குரிய இழப்பு கிடைக்கும். ஒரு வருடம் முடிஞ்சது, அதற்கு இடைப்பட்ட காலத்தில் அந்த வருடத்துக்குள்ள இந்த அசம்பாவிதமும் இல்லை என்றால் அவருக்கு கட்டணம் சொல்லி திருப்பி கிடைக்க மாட்டாது. சில கம்பெனிகள் நோ கிளைம் போனஸ் கொடுப்பாங்க. இந்த வருடம் அவர் என்ன செய்யல, இந்த அசம்பாவிதத்துக்கும் கோர இல்லை என்பதற்காக வேண்டி ஒரு போனஸ் கொடுப்பாங்க, ஒரு போனஸ் கொடுப்பாங்க கிளைம் வராதுனால. மற்றபடி அதுல மிச்சப்பட்டதெல்லாம் யாருக்கு, கம்பெனி. அது முழுக்க முழுக்க வர்த்தக ரீதியான இன்சூரன்ஸ். என்றால் அவங்க அதுல என்ன செய்யறாங்க, சம்பாதிக்கிறாங்க. இதுல நடப்பது சாத்தியமான அசம்பாவிதம் எது எதுக்கு இவங்க இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறாரோ இவர், அது அல்லாத வேற ஒன்று நடந்தாலும் அதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. நீங்க எது எதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம்ட்டால் எது எதுக்கு நீங்க இன்சூரன்ஸ் போட்டுக்கிறீங்களோ அதுக்கு மட்டும்தான் என்ன செய்யலாம் கேட்கலாம். நீங்க போட்டுக்கிறீங்க மூன்றாவது நபர் வெளியில உள்ளவர் வாகனத்தில் மோதினால் இன்சூரன்ஸ் கொடுக்கணும். உள்ளுக்கு இருக்கிற பேசஞ்சர்ஸ் பயணத்தில் இருக்கிறவங்க பயணம் செய்யறவங்களுக்கு என்ன செய்யல நீங்க போட்டி இல்லை. ஒருவருக்கு ஏதோ ஆபத்து நடந்துச்சு உங்களை ஓட்டி கொண்டிருக்கும் போது இதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, தர மாட்டாங்க. ஏன்னா நீங்க அதுக்கு இன்சூரன்ஸ்க்கு நாங்க பொறுப்பில நீங்க எடுத்துல. இந்த அடிப்படையில இவங்க எல்லாம் செஞ்சு கொள்வாங்க, காப்புறுதி பொருள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுல எங்களுக்கு இந்த உடன்படிக்கையில இவர் கொடுக்கக்கூடிய பணம் இருக்குது இல்லையா, இவர் கொடுக்கக்கூடிய பணம் எந்த வகையில் கொடுக்கிறார், கம்பெனி இன்சூரன்ஸ் எடுக்கும் போது எந்த வகையில எடுக்குது, இன்சூரன்ஸ் பாலிசி இவர் வாங்கும் போது அவற்றை எடுக்கக்கூடிய பணம், பணமும் பணம், பணமும் பணமும், பணத்துக்கு பணம், பணத்துக்கு பணம். நீங்க பணம் கொடுக்கறீங்க அவங்க பணம் தருவாங்க, நீங்க கொடுக்கிற அமௌண்டே கிடைக்கணும் என்றது இல்லை. நீங்க கட்டணத்தை விட கூடவும் கிடைக்கலாம், சில நேரத்தில் குறையவும் கிடைக்கலாம், கம்பெனிகளை பொறுத்து. இந்த பணத்துக்கு பண பரிமாற்றம் வரும்போது அது என்ன என்பது தெளிவாக இருக்கணும். ஒருவர் இன்னும் ஒருவருக்கு பணத்தை கொடுக்கிறதா இருந்தால் ஏதோ ஒரு பொருளை வாங்கினத்துக்கு கிரயமாக கொடுக்கணும், அல்லது அந்த அவர் பணம் கொடுப்பது அன்பளிப்பாக கொடுக்கணும், அல்லது சதக்காவாக கொடுக்கணும், அல்லது ஜகாத்தா கொடுக்கணும். ஏதோ ஒரு வகையில ஒருவர் ஒரு தன்னுடைய பொருளா அல்லது பணத்தை அடுத்தவருக்கு கொடுக்கிறதா இருந்தால் என்ன அடிப்படையில கொடுக்கிறார் என்பது இருக்கணும். இங்க வந்து என்ன அடிப்படை ஒன்று இல்லை, என்ன வகையில கொடுக்கிறார் என்பது ஒன்று இல்லை. இவர் தன்னுடைய இந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய கம்பெனிக்கு நடந்தால் இழப்பு உங்களுக்கு இழப்பீடு தருவோம் என்று தரக்கூடியதுக்கு இவர் கொடுக்கிறார். இவர் கொடுப்பது அது அன்பளிப்பா கொடுக்கிறாரா, கம்பெனி கொடுக்கிறது அன்பளிப்பா கொடுக்கிறாரா, அன்பளிப்பாக கொடுத்தால் அவர்களிடத்திலிருந்து என்ன செய்யுது திரும்பி இங்க வாரது எந்த வகையில வருவது, அவருக்கு திரும்பி அந்த கம்பெனியிலிருந்து நஷ்ட ஈடாக கிடைக்கிறது எந்த வகையில கிடைக்கும், அல்லது முதலீடாக கொடுக்கிறாரா, முதலீடாக கொடுத்தால் எந்த வகையில லாபம் கிடைக்கிறது என்பது தெளிவா இருக்கும், லாபம் நஷ்டம், அல்லது பணத்துக்கு வேண்டி கொடுக்கிறார்கள் இருந்தால் பணத்துக்கு பண பரிமாற்றம் செய்வது அது என்னவா இருக்கும், கூடுதல் குறைவாக வரும்போது வட்டியாக இருக்கும். இதெல்லாம் தெளிவில்லாத ஒரு நிலை, எந்த வகையில இது கொடுக்கப்படுவது, எந்த வகையில் இது எடுக்கப்படுகிறது என்பது தெளிவில்லாத நிலை என்பதனால இந்த வகை காப்புறுதிகளில் ஈடுபடுவது என்ன செய்யப்பட்டுச்சு, அறிஞர்கள் இமாம்கள் வேண்டாம் என்று சொன்னார். இது எந்த வகையில் நடக்குது என்பது தெளிவில்லை, தெளிவில்லாத நிலையில ஒரு கொடுக்கல் வாங்கல் பணப்பரிமாற்றம் ஒன்று செய்ய முடியாது. அது சரியோ பிழையோ வேறு விஷயம், இது என்ன வகையில் நடக்குது என்பது தெளிவும் இருக்கணும். தெளிவில்லாத நிலையில ஒரு பணப்பரிமாற்றமோ பொருள் பரிமாற்றமோ செய்வது கூடாது. அதனால தான் இது சரியா ரீதியாக இதை ஏதாவது ஒழுங்குபடுத்த முடியுமா என்று யோசிச்சான், சரியா ரீதியாக இதை ஏதாவது ஒரு வகையில ஒழுங்குபடுத்த முடியுமா என்று யோசிச்சான். இதை ஒழுங்குபடுத்துவதில் அறிஞர்கள் மத்தியில இரண்டு வகையான கருத்து இருக்குது. காப்புறுதி ஒன்று அமைப்பு ஒரு அமைப்பு சரியத்தில் இல்லை, அது எந்த வகையிலையும் நியாயப்படுத்துவதற்கு இல்லை என்று சொல்லக்கூடிய ஆளுங்கள் அறிஞர்கள் ஒரு சாரார். இன்னும் ஒரு சாரார் அப்படியல்ல, சரியத்தின் அடிப்படைகள் சிலவற்றை ஒன்று சேர்த்து காப்புறுதி ஒன்று அங்கீகரிப்பதற்கான வழிகள் இருக்குது, சரியத்தில் மூலங்களை என்ன செய்யலாம் நாங்கள் அதற்கு பயன்படுத்தலாம் என்று ஒரு கருத்துள்ள சாரார். ரெண்டு வகையான கருத்துக்கள் அறிஞர் பெருமக்களுக்கு மத்தியில் இருக்குது. ஒரு வகை கருத்து காப்புறுதி என்ற அமைப்பே இஸ்லாத்தில் ஏனென்றால் எதிர்காலத்தை பற்றிய நிச்சயமற்ற நிலை, அதை தவக்குள் என்பதற்கு முரணாக என்ன செய்யப்படுறோம் பார்க்கிறோம். எதிர்காலத்தை பற்றிய நிச்சயமற்ற நிலை, அதற்காக வேண்டி இதை செய்யறதா இருந்தால் எதற்கு முரணாக இருக்கும்? அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய விஷயங்களை பாரம் சாட்டுவதற்கு முரணாக இருக்கும். இப்படி ஆன்மீக ரீதியான ஒரு பார்வை, ஆகவே அது கூடாது என்று சொல்பவர்களுக்கு அது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், குர்ஆனிலோ ஹதீஸிலோ இதற்கு எந்த விதமான நியாயப்படுத்தக்கூடிய அடிப்படைகளும் கூறினால், அபு மூஸல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹுடைய ஒரு அறிவிப்பு இருக்குது, ஸஹீஹ் புகாரி ஸஹீஹ் முஸ்லிம் இரண்டிலேயும் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்அரி கோத்திரத்தவர்களை பற்றி பேசினாங்க. அஷ்அரி கோத்திரத்தவர்கள் யமன் தேசத்தை சேர்ந்தவங்க. அவர்களை பற்றி சொன்னாங்க, அஷ்அரி கோத்திரத்து மக்கள் பயணத்தில் இருக்கும் போதோ அல்லது மதீனாவில் இருக்கும் போதோ, அவர்கள் பயணத்தில் இருக்கும் போதோ அல்லது மதீனாவில் இருக்கும் போதோ அவர்களிடத்தில் உணவு முடிந்து போய்விட்டால் அவர்கள் எல்லோரும் யாரு யாரிடத்தில் உணவு இருக்குதோ அதையெல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல குவிப்பாங்க, அல்லது ஒரு பாத்திரத்தில் குவிப்பாங்க. பின்னர் உணவு கொண்டு வந்தவங்க கொண்டு வராதவங்க எல்லோருமாக சேர்ந்து, கூடுதலாக கொண்டு வந்தவங்க குறைவாக கொண்டு வந்தவங்க எல்லாருமாக சேர்ந்து சமமாக தங்களுக்கு இடையில பகிர்ந்து கொள்வார்கள். 200 குடும்பம்னு சொல்லுங்க, 110 குடும்பம் உணவு இல்லை, ஒன்னு கொண்டு வர இல்லை, 90 குடும்பம் கொண்டு வந்துச்சு, அதுல 30 குடும்பம் பெரிய அளவுக்கு 10 ரொட்டி கொண்டுச்சு, 10 குடும்பம் 1 ரொட்டி கொண்டுச்சு, இப்படி எல்லாம் போட்டு ஒரு 300 ரொட்டி வந்துட்டுது, 200 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா 1.5 என்ன செஞ்சிருவாங்க? அவங்க பிரிச்செடுத்துக் கொள்வாங்க. அஷ்அரி கோத்திரத்தவர்கள் பயணத்தில் இருக்கும் போதோ மதீனாவில் இருக்கும் போதோ தமக்கிடையில் உணவு முடிந்து விட்டதென்றால் அவர்கள் எல்லோருமாக தம்மிடத்தில் உள்ளவற்றை கொண்டு வந்து ஒரு இடத்தில் ஒன்று குவித்து பிறகு அவற்றை தமக்கிடையில் சமமாக பகிர்ந்து கொள்வர். அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள், நான் அவர்களை சேர்ந்தவன், அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள், நான் அவர்களை சேர்ந்தவன் என்று அந்த மக்களின் இந்த செயலை புகழ்ந்து அவர்களுடைய இந்த செயலுக்கு அங்கீகாரம் வழங்கும் அமைப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் அவர்களும் ஒன்று, அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள், நான் அவர்களை சேர்ந்தவன். இதுல என்ன அர்த்தம் என்றால், கஷ்டப்பட்டவர்களுக்கு கஷ்ட வசதி உள்ளவர்கள் அல்லது இருக்கிறவர்கள் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து ஒரு ஆபத்தின் போது உதவுவது என்பது இந்த இடத்துல இருக்குது. இதுதான் ஆகக்கூடிய ஒருவர் மற்றவருக்கு வழங்கக்கூடிய ஒரு காப்புறுதி முறையாக ஹதீஸ்ல படிக்கக்கூடியதாக இருக்குது. இதுல ஒரு உடன்படிக்கை இல்லை, ஒரு காலம் இல்லை, நடக்கும் போது உடனடியாக நடக்கிறது, ஒரு வருடத்துக்கோ 10 மாதத்துக்கோ நல்லா இருக்கும் போது திட்டமிட்டு கட்டி செய்யறது இல்லை, ஏற்கனவே முன் கொடுப்பனவு கொடுத்து செய்யறது இல்லை, கட்டினவங்களுக்கு மட்டுமில்ல கட்டாதவங்களுக்கு, கொடுத்தவங்களுக்கு மட்டுமில்ல கொடுக்காதவங்களுக்கும் சேர்த்துத்தான் என்ன செய்து உண்டா சமமா கிடைக்குது. இப்படி எல்லாம் பார்க்கும் போது இந்த ஹதீஸை கொண்டு போய் இன்சூரன்ஸுக்கு ஆதாரமாக வைக்கிறது, இப்ப இருக்கிற இன்சூரன்ஸ் அமைப்புக்கு ஆதாரமாக வைக்கிறது பொருத்தமல்ல. ஆகக்கூடினால் சமூகத்தில் இப்படி எங்களுக்கு ஏதாவது திடீர் ஆபத்துக்கள் நடந்தால் அந்த அஷ்அரி கோத்திரத்தவர்களுடைய முன்மாதிரி மிக்க செயலை என்ன செய்யலாம், நாங்க செய்து கொள்ளலாம். யாருக்காவது பெரிய ஆபத்துக்கள் வந்துட்டு சொன்னா, அல்லது நல்லா இருந்தவர் திடீரென கஷ்டத்துல மாட்டிக்கொண்டிருந்தால், அல்லது 4 பேருடைய கலைக்கு ஒன்றாக தீப்பற்றி அவங்களுக்கு எழுந்து கொள்ள வழியில் என்று சொன்னால், அவர்களை கை தூக்கி விடுவதற்காக வேண்டி என்ன செய்யறது, அந்த இடத்துல உள்ளவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொடுத்து உடனடியாக அவங்களை கை தூக்கி விடுறது, அவர்களுடைய கஷ்டத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றி வெளியெடுத்து விடுறது. இது உடனுக்குடன் நடக்கணும், எல்லாரும் சேர்ந்து செய்யணும் என்ற வகையில அதை செய்து கொள்ளலாம். அதற்கு உதாரணமாகவும் ஆதாரமாகவும் இது இருக்குது. அஷ்அரி கோத்திரத்தவர்களுடைய செயல் இருப்பதாக இதை ஹதீஸ் அறிவிக்கிறது அபு மூஸல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு, ஸஹீஹ் புகாரி ஸஹீஹ் முஸ்லிம் இருக்குது. இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று இது இன்சூரன்ஸ் அமைப்புக்கு இல்ல, பொதுவாக அது கூடாது, இப்படி ஏதாவது கஷ்டம் நடந்தால் இப்படி செய்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடியார்கள் சொல்வாங்க. மூன்றாவது அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், இந்த இன்சூரன்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த, அதாவது இந்த எந்த ஒரு அடிப்படை கிளையும் இதை கொண்டு வர முடியாமல் இருப்பதும் ஒரு காரணம், எந்த ஒரு அடிப்படை கிளையும் இதை கொண்டு வர முடியாமல் இருப்பது ஒரு காரணம் என்று அவங்க சொல்லி இது வேண்டாம். அவங்க இப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் நீங்க என்ன செய்ய, அபு முஸ்தர் அஷ்ஷரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வது போல அஷ்ஷரி கோத்திரத்தோடைய வேலையை செய்யுங்க. அதெல்லாம என்ன இருக்குது, சதக்கா இருக்குது, வக்ஃப் இருக்குது, வக்ஃபுகளை உருவாக்குங்க. வக்ஃபுகள் பல வகையாக என்ன செய்யலாம், உருவாக்கலாம். வக்ஃபை பத்தி நீங்க படிச்சிருக்கீங்க நிறைய, வக்ஃபுகள் பல வகையாக உருவாக்கலாம். சொந்த குடும்பத்துக்கான வக்ஃப் உருவாக்கலாம், ஊருக்கான வக்ஃப் உருவாக்கலாம், அங்கத்தவர்களுக்கான வக்ஃபுகள் உருவாக்கலாம், நோக்கங்களை வைத்து உருவாக்கலாம். நாங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டு அதை ஒரு பகுதியை முதலீடு செய்து அதில் இன்னொரு பகுதியை ஒதுக்கி வைத்துக் கொண்டு யார் யாருக்கெல்லாம் தீ விபத்து நடக்குதோ, தீயினால் பாதிப்பு வருவதோ அவங்களுக்கு இந்த வக்ஃபில் இருந்து உதவி செய்வோம். தீ பாதுகாப்பு, தீக்கு எதிராக எதுவும் உதவி செய்வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், இதால உதவி செய்வோம் என்று வக்ஃபுகளை உருவாக்குறது, வக்ஃபுகளை முதலீடு செய்யறது. முதலீட்டு வரக்கூடிய இலாபத்தின் ஒரு பாதை என்ன செய்யறது, வக்ஃபுக்கு எடுக்கிறது. வக்ஃப் நிதியம் என்ன செய்யும், இப்ப பெருகும், வளரும், வளர்ச்சி அறியும். இப்படி வக்ஃப் இஸ்லாத்தினுடைய அகன்ற விரிந்த ஒரு பகுதி, அதையே செய்யக்கூடாது என்பதெல்லாம் இவர்களுடைய கேள்வி. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உருவாக்கி வைத்திருந்த வக்ஃப், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வைத்திருந்த வக்ஃப், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வைத்திருந்த வக்ஃப், ஹஜ்ரத் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா வைத்திருந்த வக்ஃப், ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, இத்தனை சஹாபிகள் பல வகையான வக்ஃபுகள் என்ன செஞ்சாங்க, வைத்திருந்தாங்க. இப்படியான வக்ஃபுகள் எல்லாம் பார்க்கும்போது ஹஜ்ரத் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வக்ஃப் வைத்திருந்தாங்க, தனிய நகைகள் மட்டும். உமருடைய ஹத்தாபுடைய, ஹத்தாபுடைய குடும்பம் தான் உமருடைய வாப்பாவுடைய குடும்பம். யார் யாருக்கெல்லாம் நகைகள் தேவையோ அவங்க இரவு எடுத்து போறது வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு வக்ஃப் வச்சிருந்தான் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய குடும்பத்துக்கு, உமர் ரலியல்லாஹு குடும்பம் ஹத்தாபுடைய குடும்பத்துக்கு ஒரு வக்ஃப் வச்சிருந்தாங்க, தனிய நகைகள். எங்கேயும் யாராவது ஹத்தாபுடைய குடும்பத்து, உமர் ரலியல்லாஹு குடும்பத்து பெண்கள் வெளியில போகணும் நகை தேவைன்னு சொன்னா யார்த்தையும் கிட்ட இரவல் வாங்க தேவையில்லை. இந்த வக்ஃப்ல போய் இரவல் எடுத்துக்கொண்டு அணிந்து கொண்டு போய் வெளியே முடிச்சுட்டு வந்து என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இதெல்லாம் ஆச்சரியமான வக்ஃபுகள், விலங்குதா சொல்றது. இப்படியான வக்ஃபுகளை என்ன செய்யலாம், உருவாக்கி இப்படி வரக்கூடிய திடீர் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களின் போது என்ன செய்யாத பயன்படுத்துங்க. இஸ்லாம் தன்னிறைவான ஒரு மார்க்கம், அதுல இப்படியான விஷயங்களுக்கெல்லாம் மாற்று வழிகளை அல்லாஹ்வுத்தரன செய்திருக்கிறான். நீங்கள் இன்னும் ஒருவரிடத்தில் இருந்து கடன் வாங்கி இரவல் வாங்கி ஒரு திட்டம் ஒன்று இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வர தேவையில்லை என்று அவர்கள் சொல்லுவது ஒரு காரணம், ஒரு அவர்களுடைய பகுதி நியாயம். இல்ல இதை ஓரளவு இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கு கீழே கொண்டு வந்து ஒழுங்குபடுத்தலாம் என்று சொல்றவங்க முதலாவது சொல்றது, இதை நாங்க வக்ஃபின் கீழேயே கொண்டு வாரது, வக்ஃபின் கீழேயே கொண்டு வாரது. வக்ஃப் நிதியம் ஒன்று ஆரம்பிக்கிறது, அந்த வக்ஃப் நிதியத்துக்குரிய சில நிபந்தனைகள், எவரெவரெல்லாம் இந்த வக்ஃப் நிதியத்துக்கு கட்டணம் செலுத்துறாங்களோ அவங்க அன்பளிப்பாக செலுத்துவாங்க. யார் யாரெல்லாம் இந்த வக்ஃப் நிதியத்தில் கட்டணம் செலுத்தி அன்பளிப்பாக செலுத்தி அதுல அவங்க அங்கத்தவராக ஆகிறாங்களோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்களின் போது நஷ்ட இருந்த வக்ஃபில் என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும் என்று. இது ஒரு வருட காலத்துக்கு, அடுத்த வருடம் அது புதுப்பிக்கப்படும், அடுத்தடுத்த வருடம் அது புதுப்பிக்கப்படும். இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வாரது வக்ஃபினுக்கு கீழே என்ன செய்யறோம், நாங்கள் கொண்டு வாரோம் என்று ஒரு சாராருடைய கருத்து இருக்கு. அதே மாதிரி தவறுறோம், அன்பளிப்பு நிதியம் ஒன்று உருவாக்குறது, அன்பளிப்பு நிதியம், அன்பளிப்பு நிதியத்துக்கு யார் யாரெல்லாம் அன்பளிப்பு கொடுக்கிறாங்களோ அதனுடைய திட்டத்தின்படி அந்த அன்பளிப்பு நிதியத்துக்கு கொடுக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இடர் ஏற்படும் போது அவர்களுக்கு உதவப்படும் என்ற ஒரு திட்டத்தின் கீழ செய்திருந்தால் இது என்ன செய்யலாம், அவங்களுக்கு செய்யலாம். இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்குள்ளே நின்று தற்காலத்தில் இருக்கக்கூடிய காப்புறுதி முறைகளுக்கு என்ன செய்யறது, கொண்டு வரது. அப்போ ஒரு நிறுவனம், அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து அவங்க பணிப்பாளர்களோ அல்லது தர்மகர்த்தாக்களாகவோ ட்ரஸ்டீஸாவோ சேர்ந்து அறிவிக்கிறாங்க, யார் யாரெல்லாம் எங்களிடத்தில் இது எடுக்கிறீங்களோ இது இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒன்று செய்யறாங்க, அவங்க கொடுக்கறதுல இத்தனை வீதம் உங்களுடைய நிர்வாக செலவுக்கு என்ன செஞ்ச எடுத்துக்கோங்கன்றாங்க, மற்றது இத்தனை வீதத்தை நீங்க என்ன செய்ய முதலீடு செய்யுங்கன்றாங்க. முதலீடு செய்யும் போது முதலீட ஈடுபட்டு செய்யக்கூடிய உங்களுக்கு முதலீட்டிலிருந்து என்ன செய்யும் ஒரு பாதியை, லாபத்தில் ஒரு பாதி எடுத்துக்கோங்கன்றாங்க. அப்ப ஈடுபடக்கூடியவங்க முழுமையான செய்வாங்க, இதுல ஈடுபடுவாங்க, அதில் வரக்கூடிய லாபத்தின் மற்ற பங்கு நிதிக்கு வரும். நிதியில இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஆண்டில ஏதும் இடர் ஏற்படக்கூடிய யார் யாருக்கு நம்ம இடர் ஏற்படுதோ அவங்களுக்கு என்ன செய்யப்படும், அறிந்து கொடுக்கப்படும். இப்படி ஒன்று செய்வது இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்குள்ள செய்வது தான். ஆகவே தப்பு இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் அறிஞர்கள் இருக்கிறாங்க. இந்த இரண்டாவது கருத்தின் அடிப்படையில தான் பொதுவாக ஷரியா அடிப்படையிலான இன்சூரன்ஸ் உலகத்தில் அமுல்ல இருக்கிறது. கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளாக உலகத்தில் ஷரியா அடிப்படையிலான காப்புறுதி என்பது, நான் இப்ப ரெண்டாவது சொன்னேன், அதுக்கு கீழே தான் இருக்கும். அதுவும் ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டு என்னென்ன வகையான பெரு என்னென்ன வகையான இடர்கள் இதுக்கு மாதிரி தான் பிக் பண்ணுவாங்க. இதான் இதை ஒரு ஒழுங்கு வேணுமே, இதை எதுக்கு கொடுக்கலாம், அப்பதான் திட்டம் போடலாம், எவ்வளவு கொடுக்கலாம் எவ்வளவு இருக்குமே தான் திட்டம் போடலாம். ஒரு ஒழுங்கு வகைப்படு ஒழுங்குப்படுத்தி அதை செய்து கொண்டு போறாங்க. அது இந்த வகையில உள்ளதுதான். ரெண்டு வகையானவர்களுடைய கருத்துக்களும் நியாயமே, ரெண்டு வகை சாராருடைய கருத்துக்களும் நியாயமே. ஆகவே மிச்ச நல்லம் எங்களுடைய வக்குப்புகள், ஜகாத்துகள், சதகாக்கள், பைத்துல் மால் என்ன செய்யணும், இருக்கணும். அது இருந்தால் இது என்னவாகிடும், தேவையில்லாத ஒன்றாகிடும். இது இல்லாத நிலையில, குறிப்பாக இஸ்லாமிய அமைப்புல இது இல்லாத நிலையில, தற்காலத்தில் இப்படி செய்து கொண்டு போறதுனால என்ன திருத்திருந்து எத்தனையோ என்ன செய்து நடக்குது, கை தூக்கி விடுறதுக்கு பைத்துல் மாலும் இல்லை, ஜகாத்தும் இல்லை, சதகாவும் இல்லை, இதுவும் இல்லை. எனவே தான் தான் என்ன செய்து கொள்றான், தனக்காக ஒரு இதை ஏற்படுத்திக் கொள்றான். இது தப்பு என்று சொல்றதுக்கு இல்லை. லைஃப் இன்சூரன்ஸ் ஆயுள் காப்புறுதி இதுவும் அப்படித்தான் செய்யப்படுவது. நான் மௌத்தாகிறதுக்குரிய நேரத்தில் மௌத்தாகித்தேன் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன அது, மொத்தாகாம இருக்கிறதுக்குரிய காப்புறுதி அல்ல அது. அப்படி யாருக்குள்ள சொல்றது லைஃப் இன்சூரன்ஸ் சொன்னா இவர் மொத்தா போகாம இருக்கிறதுக்காக, அது யாருக்கும் காப்புறுதி கொடுக்கிறது இல்ல. இவரது மௌத்தின் பிறகு அவருடைய பிள்ளைகளுக்கு சீரடியாம இருக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு என்ன செய்யறார், செய்து வைக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஸஅது ரலியல்லாஹு அன்ஹு, உங்களது வாரிசுகளை மக்களிடம் கேட்டு கை நீட்டி கேட்கக்கூடிய ஏழைகளாக நீர் விட்டு விடுவதை விட அவர்களை செல்வந்தர்களாக விட்டு விடுவது மேலென்று சொல்லிக் கொடுத்தாங்களே. உங்களுடைய மௌத்துக்கு பிறகு உங்களுடைய வாரிசுகள், பிள்ளைகள், பெஞ்சாதிகள், அம்மா பாப்பாக்கள் என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்கள கை நீட்டி கேட்டுக் கொண்டிருக்க கூடாது. அவங்களை நீங்க போகும் போது என்ன நிலையில விட்டு போகணும், வசதி உள்ளவர்களாக சொந்த கால நிற்கிறவர்களாக விட்டு போகணும். அது அதை விட என்ன சிறந்தது. அப்ப அதுக்கு கீழே என்ன செய்யலாம், இதெல்லாம் கொண்டு வரலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அடுத்த வேறு உணவு பற்றி யோசிக்க இல்லை, ஆனால் தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு வருடத்துக்கு தேவையான உணவுக்குரிய ஏற்பாடு என்ன செஞ்சிருவாங்க, செஞ்சு வச்சிருவாங்க. ரபியுடைய வளமை பனு குறைவா, பனு நபீர் யுத்தத்தின் பிறகு அவங்களுக்கு கிடைச்சது ஒரு பகுதி நிலம், அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய பேரித்தம் பல அறுவடை வருஷத்துக்கு ஒருக்க அறுவடை நடக்கும், அதுல இருந்து என்ன செஞ்சிருவாங்க, ஒரு வருடத்துக்கு தேவையான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி பிள்ளைகளுக்கு தேவையான அடுத்த வருடம் அடுத்த மகசூல் வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல உள்ள உணவுக்கு ஒரு ஏற்பாடு என்ன செஞ்சிருவாங்க, செஞ்சிருவாங்க. தனக்குரிய விஷயம் அல்ல அது, தன்னுடைய விஷயத்துல அவங்க அடுத்த நேரத்தை பார்க்க இல்லை, தன்னிடத்துல தங்கி வாழக்கூடியவர்கள் தன்னுடைய தாகரிப்பு பெறுபவர்களுக்கு ஒரு வருடத்தை பத்தி என்ன செஞ்சாங்க, யோசிச்சாங்க. அது மாதிரி அடுத்தவர்களுக்காக வேண்டி செஞ்சு வைக்கிறது, இதெல்லாம் ஒரு தப்பு அல்ல. எதிர்காலத்தை பற்றிய நிச்சயமற்ற நிலை எல்லாரிடத்திலே உள்ளது. அல்லாஹ்வை மறந்து ஒன்றை செய்யறதாக அல்ல, அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்த நிலையில் செய்யப்படக்கூடிய முயற்சிகள், அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைக்காமல் செய்யப்படக்கூடிய முயற்சி, அது இந்த முயற்சியில் எந்த முயற்சியுமே கூடாது. இதுல அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ஒரு வருடத்துக்கு என்ன செஞ்சாங்க, தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான உணவுக்குரிய ஏற்பாடு செஞ்சு வச்சிருவாங்க முன்கூட்டியே. ஆக இதெல்லாம் பார்க்கும் போது இந்த வகையில நடக்கக்கூடிய சரியா அடிப்படையிலான காப்புறுதி முறைக்குரிய இந்த அடிப்படைகள்ல உட்படுத்தி பார்க்கும்போது அவை அங்கீகரிக்கப்பட்டது தான். ஆனால் ஒரு மனிதன் இந்த விஷயத்துல தன்னுடையும் தன் குடும்பத்தையும் யோசிச்சு தனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொள்வதில் அல்லாஹுவ பயந்து இஸ்லாத்தின் அடிப்படைகளை பேணி வாழ்வதில் அவன் எப்பொழுதும் என்ன செய்யணும், தெளிவாக இருந்து கொள்ளணும். இதுதான் காப்புறுதி சம்பந்தமான விளக்கம். ஏதும் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க, அடுத்த விஷயத்துக்கு நான் போக முன்னால. இந்த அமைப்புல கூடாது, இங்க வந்து கூடும். கட்டண காசு தாரது இல்ல. என்ன உடன்படிக்கை என்றால், இந்த நிதிக்கு பங்களிப்பு செலுத்துறவங்க ஒவ்வொருத்தரும் தான் தான் எந்தெந்த இடர்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்களோ அதில் அவருக்கு ஏற்படக்கூடிய இழப்புக்குரிய தொகை அவருக்கு கொடுக்கப்படும். இழப்புக்குரிய இழப்பீடு, கொடுக்க கொடுப்பன கட்டணத்துக்குரியது இல்லை. அது போறத்தான வேண்டும் என்றால் என்னுடைய நோயினில எனக்கு தான் தெரியும். ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு போனா மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்கணும், டாக்டர் கொண்டு போகணும். நான் என்னென்ன நோய்களோடு இருக்கிறேன் என்பது கம்பெனிக்கு தெரியாது. அப்ப நான் எவ்வளவு என்னுடைய வருடாந்தம் மருத்துவ செலவு இருக்கும் என்பது யாருக்கு தெரியும், எனக்கு தான் தெரியும். எனவே இங்க எதிர்பார்க்கக்கூடிய தொகை என்னன்றத கேட்கறது அவங்களுடைய இதை வரையறுத்துக் கொடுத்து அது கேட்பத்த என்ன கேட்பாங்க, நீங்க கட்டுக்கண்டு சொல்லுவாங்க. இவருக்கு எவ்வளவு செலவு போன்றது அனுமானிக்கணுமே. ஒரு பெரிய பஸ்ஸுக்கும் ஒரு கார் இருக்குது, அது 30 மில்லியன் கார். இன்னும் ஒரு கார் இருக்குது 3 மில்லியன். ரெண்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கே இல்லாத 30 மில்லியனுக்குரிய டயரே என்னவா இருக்கும், ஒரு டயர் 1 லட்சம் போகும். இதுக்கு என்ன 30,000 ரூபாய் ஆயிருக்கும். டயர் போய் ஒருத்தன் வந்து டயர் கலவடத்துக்கு போயிட்டான். இப்ப டெஸ்ட் அதாவது தலவுக்கு எதிரான இன்சூரன்ஸ் ரெண்டு பேரும் போட்டிருக்கிறான். இவருத 30,000 ரூபாய், அவர் 1 லட்சம் அந்த டயர். இப்ப ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி கொடுக்கலுமா, அப்ப அதை கொடுக்கறதா எங்க இது கொடுக்கணும், இவங்க எடுக்கிறதுதான் கொடுக்கணும். அப்ப எடுக்கும் போது அதுக்கேற்ற மாதிரிதான் எடுப்பாங்க. அதுதான் கேட்கறது, இவர் ஹார்ட் பேஷண்ட் இருந்தா அவரை கும்பி வச்சு ஒரு நாள்லயே அவ்வளவு என்ன செஞ்சிருவான், 3 லட்சம் ரூபாய்க்கு பில் தந்துடுவான். இவரு வந்து சும்மா மூக்கு அடைக்கிற மனசு மட்டும்தான். அவரு வந்து அவ்வளவு கீழே வச்சா 10,000 ரூபாய் போகும். அப்ப அவர் மத்த நல்லா இருக்கு. அப்ப எதிர்பார்க்கக்கூடிய இதுக்கு என்ன செய்யணும், அவரு பதிலளிக்கத்தான் வேணும். தகவல்களை தெரிஞ்சு கொண்டாட்டம் தீர்மானிக்கிறது. இத சரியத்தின் அடிப்படைகளுக்கு உட்பட்டு இருந்தா முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத எல்லாரும் அதை செஞ்சலாம். முஸ்லீமாக இருக்கணும் என்ற கட்டாயம் இல்லை. முஸ்லீம் அல்லாத 2 பேர் இன்சூரன்ஸ் வழங்குபவராகவும் பிறந்ததாகவும் இருக்கலாம். முஸ்லிம் இன்சூரன்ஸ் வழங்குபவராகவும் முஸ்லிம் அல்லாதவர் இன்சூரன்ஸ் பெறுநராகவும் இருக்கலாம். இன்சூரன்ஸ் வழங்குபவர் முஸ்லிம் அல்லாதவராகவும் இன்சூரன்ஸ் பெறுபவர் முஸ்லீமாகவும் இருக்கும். இருவருமே முஸ்லீமாக இருக்கும். அடிப்படைகள் சரியா இருந்துட்டா முதலீடு செய்வதும் எப்படி இருக்கணும், ஹலாலான சரியத்தின் மூல விதிகளுக்கு உட்பட்ட முதலீடா இருக்கும். அதுல இருந்து வருமே இந்த நிதி இன்சூரன்ஸ் முடிப்போம். இன்சூரன்ஸ் அதை முடிப்பேன். ஒரு மனுஷன் இன்சூரன்ஸ் பத்தி சொல்லியிருக்கிறேன். இன்சூரன்ஸ் விட்டுட்டு இபிஎஃப் போடுவாங்க. இபிஎஃப் இதை முடிச்சுட்டு கேட்போம். வச்சுக்கோங்க ஞாபகமா, முடிச்சு இபிஎஃப்ஐயும் இன்சூரன்ஸ் பண்றாங்க. அதை பத்தி கேட்க போறீங்களா? இபிஎஃப்ஐயும் இன்சூரன்ஸ் பண்றாங்க, அதான் இன்சூரன்ஸ்ல சம்பந்தம் இல்லையே. சொல்லுங்க. பில் வந்து எது குறி பில் அது பில்ல யார் பே பண்றது? இது இன்சூரன்ஸ் பிரச்சனையா அல்லது வைத்தியத்துல பிரச்சனையா? இது இன்சூரன்ஸ் பிரச்சனை இல்ல, வைத்தியத்துல பிரச்சனை. இது இன்சூரன்ஸோட சம்பந்தப்பட்டது இல்ல, இது வந்து ஆஸ்பத்திரியினுடைய இது. அது எப்படி கேட்டா, நீங்க இன்சூரன்ஸ் மறந்து போட்டு தள்ளி கொடுக்க போறீங்களே, அவளுக்கு சென்ட் அனுப்புவாங்க. தள்ளி கொடுத்துதான் செய்ய போறீங்களே, அவங்கள பார்வை. அது இன்சூரன்ஸ் சீக்கிரத்துக்காக செய்ய தேவையில்லை. அவங்க இன்சூரன்ஸ் சீக்கிரத்துக்காக செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு லாபத்துக்கு செய்யறாங்க. அது அது இவங்க அனுமதிக்கப்படாது, நோயாளி அனுமதிக்கப்படாது. இன்சூரன்ஸ் இருந்தா அவங்களுக்கு லாபமே, எல்லாத்தையும் செஞ்சு விட்டு அவங்க தள்ளி வரும். சொன்னோம் எங்களுக்கு தேவையில்லை, எனக்குரிய நோய்க்கு மட்டும் அது கூடாது. அது ஹாஸ்பிட்டல் தவறு, இன்சூரன்ஸ் தவிர ஹாஸ்பிட்டல் தவறு. வேற என்ன இருக்குது? விலங்கு என்ன சொல்லுங்க? என்ன முதாரபான்றது முதலீடு, முதாரபான்றது முதலீடு. அவங்க முதலீடு செய்வாங்க சொன்னே, அதுல இந்த வாரத்தில் ஒரு பகுதி முதலீடு செய்வாங்க. முதலீடு செய்யும் போது அவங்க பணத்தை எடுத்து அவங்க முதலீடு ஈடுபடுறதுனால அவங்களுக்கு ஒரு பகுதி என்ன செய்யும், லாபத்தில் போகும், மற்ற நிதிக்கு வரும். அது எந்த அடிப்படையில நிதியும் அவங்களும் சேர்ந்து கொள்றாங்க என்றால் முபாரபா அமைப்பு என்ன செய்வாங்க, சேர்ந்து கொள்வாங்க. லாபத்தின் பங்கு அடிப்படையில் சேர்ந்து கொள்வாங்க, அதுதான் முபாரபான்றது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, யாரு இபிஎஃப் பத்தி கேட்டீங்க சொல்லுங்க. சமூக காப்பீடு இத நீங்க வேலைக்கு சேரும் போது அது சம்மதிச்சு தான் சேருங்க. உங்களோட பணத்துல இருந்து மாதாந்தம் இதுக்கெல்லாம் வெட்டுங்க என்று சம்மதிச்சு தான் கையொப்பம் போட்டுங்க. அத அரசாங்கத்துடைய சட்டத்தின்படி செய்துதான் ஆக வேண்டும். அரசாங்கத்துடைய சட்டம் அப்படியாக இருக்கும் போது இவங்க சம்மதிச்சு அதை செய்யும் போது இரு பக்கத்திலையும் என்ன செய்து ஒரு வகையில ஒரு உறவும் ஏற்படும். எனவே அதை செய்யறது தப்பு இல்லை. ஆனால் இஸ்லாமிய அரசாங்கம் ஒன்றின் கீழ அதை செய்யறதா இருந்தால் அதை வேறு வகையில ஒழுங்குபடுத்துவாங்க, வேறு வகையில ஒழுங்குபடுத்துவாங்க. இது வந்து முஸ்லிம் அரசாங்கம் ஒன்றும் இல்லையே, அதனால அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல அதை செஞ்சு கொள்ள போறதுனால யாரும் அதுக்கு ஒப்பம் போட்டது செய்யறதுனால தப்பு இல்லை. அவங்கள பணத்திலிருந்து ஒரு பகுதியை செய்யறாங்க எடுக்கிறாங்க, அவங்கள பகுதியில இருந்து ஒரு பகுதியை போட்டுறாங்க, ரெண்டையும் போட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன செய்தி வருது, கிடைக்குது. அதை அதுக்கு பிறகு தான் அவருக்கு உரிமையாக ஆகுது. அதே அரசாங்கம் இவருக்கும் இவருடைய குடும்பத்துக்காக வேண்டியும் இடைப்பாறக்கூடிய காலத்தில் இடைப்பாறதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு காப்புறுதி திட்டமாக கருதான் செய்து இத ஒரேடியாக பிள்ளை சொல்ல இயலாது. இவர் சம்மதிச்சும் இருக்கிறாரு. அதே நேரத்தில் இஸ்லாமிய அமைப்புல செய்வதா இருந்தால் இதுதான் வேறு வகையில் என்ன செய்வாங்க, பைத்துல் மாலுக்கு இல்ல கொண்டு வந்து ஏதோ ஒழுங்குபடுத்துவாங்க. வேற என்ன இருக்கு சம்பந்தமா கேட்டுக்கொள்ள? ஒருவர் மூத்தானா அவர் பென்ஷன் யாருக்கு போன்றதை அவர் வேற எழுதி கொடுப்பாரு. அதை கேட்டிருப்பாங்க, ஒரு நொமினியா இருந்து அடுத்த நொமினேட் பண்ணுங்க கேட்டிருப்பாங்க, யாருக்கு போகணும் என்று. அதுக்கேற்ற மாதிரி தான் போகணும். ஆனா யார் யாருக்கு போகணும் என்பது அங்க ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. அது அல்லாத இன்னொருத்தருக்கு போடவும் இவர் கொடுக்கிற ஆளுக்கு தான் கிடைக்கும். பேங்கிங் சிஸ்டம், எந்த பேங்கிங் சிஸ்டம்? இஸ்லாமிக் பேங்கிங் பேங்கிங் சிஸ்டம் தான் இது வளமையான பேங்கிங் சிஸ்டம் அல்லது புது எந்த பேங்கிங் சிஸ்டம் வளமையானதா, பாரம்பரிய வங்கி முறையா, இருப்பினா சரியா அமைப்பிலான வங்கி முறையா? இல்ல இல்ல, தனியாகவும் இருக்கு. அவன் தனியாக தனியான பிரிவு அதற்கு இல்ல இருந்ததுக்கு அதோட இது பண்ணுமா, கவுண்டர் கொண்டா இருக்கலாம், சிஸ்டம் வேற. ஒரே மெஷின்ல என்ன பண்ணுவாங்க, உள்ளுக்கே சிஸ்டம் வேறையா இருக்கு. இது அதுக்கு போகும், அது இதுக்கு போகும். ஒரே கவுண்டர்ல வேற நடக்கும் சில இடங்கள்ல, பணம் எல்லாம் பிரிஞ்சு போகும். அதுக்கு வட்டி எங்க போடுறாங்க? வட்டி தான் இதுல போடுவாங்க, முஸ்லீம் அல்லாத இதுல போடுவாங்க. முஸ்லீம் அல்லாத இதுல தான் போடுவாங்க, இஸ்லாம் அல்லாத இதுல போடுவாங்க வட்டி. அது வரத்தான் செய்யும். லாபத்தை கூட்டி வைக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, முடங்கி கிடக்குற சல்லிக்காக நான் ஒரு கடை செய்யறேன். எந்த கடையில் இப்போ ஒரு ஆள் வாராரு, வலது பக்கம் நொத்து ரெண்டு பக்கம் இருக்கிறாரு, வலது பக்கம் இருக்கிறது உடனடியாக சல்லி கொடுத்துட்டு வாங்க போறாரு. இவர் மாசம் முடிஞ்சு தான் சல்லி தருவார், சம்பளத்துக்கு தங்கியிருக்கிறார். இவருக்கு நான் கொடுக்குற சாமானுக்கு என்ன முதல் என்ன செய்யுமாங்க, முடங்கி இருக்கு. இவருக்கு நான் சல்லியை கொடுத்துட்டு சாமானை கொடுத்துட்டு சல்லி கிடைக்கும், எனக்கு சாமான வாங்கி போடலாம். நான் எதை பார்ப்பேன், முழங்கி கிடக்கிற காலத்தை பார்ப்பேன். இது என்ன செய்யலாம், எனக்கு எத்தனை செலவு முதலாக செய்தும். எனவே என்ன செய்வன், இவருக்கு 256 ரூபா சொல்றத அவருக்கு நான் செய்வன் 296 ரூபா சொல்லுவேன். முதல் முடங்கி போயிருக்கு தானே. எனவே என்னுடைய சாமானுக்கு ஏக காலத்துல இரண்டு பேருக்கோ அல்லது மூணு பேருக்கோ வித்தியாசம் வித்தியாசமான விலையை தீர்மானித்து நான் சொல்லலாம். தேவு வாகனத்துடைய தேவு அது எப்படி இருந்தாலும் வாகனம் என்ன இல்லையே அவர்கிட்ட தான் இருக்குது. எந்த சல்லி அதுக்குள்ள கிடக்குது. எந்த சல்லியா இருந்தா என்ன செய்வேன் நான் பத்து பேரை செஞ்சிருவேனே நான் ஒரு வியாபாரி பத்து தடவை என்ன செஞ்சிருவேன் நான் அவர் பத்து மாசம் தான் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஒத்து வாங்கினாலும் அந்த சல்லிக்கு அப்ப நான் அதெல்லாம் யோசிச்சுதான் சாதாரண கடையில் நடக்குது. எனவே ஒருவர் தன்னுடைய சாமானுக்கு ஏக காலத்தில் ஒன்று வித்தியாசமான விலைகள் வித்தியாசமான ஆட்களுக்கு சொல்றதுல தப்பு இல்லை. அவங்க ஒரு வேடத்தை வாங்க கூட ஆறாவது மாசம் உதாரணத்துக்கு நீங்க கட்ட இல்லை ஏழாவது மாசம் என்ன நடக்கும் ஆறாவது மாசம் கட்டாதுன்னு சேர்த்து என்ன செய்யணும் அது இங்க செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யறது சல்லிக்காக பிந்தியமைக்காக திரையும் பிந்தியமைக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய வட்டி. இது எங்க அப்படி செய்ய மாட்டாங்க. நீங்க ஆறு மாசம் பிந்தினாலும் என்ன செய்ய மாட்டாங்க வட்டி போட மாட்டாங்க. அது ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அது இவரும் யோசிக்கணும். யாரு எடுத்துக்கிறவர் இருக்கிறாரு அவரும் யோசிக்கணும். நான் இந்த வேலையை எங்க செய்ய மாட்டேன் பாரம்பரிய இதுல போய் வட்டி இதை செய்ய மாட்டேன் எனக்கு வட்டி வரும் இங்க நான் ஏன் செய்ய போறேன் எனக்கு ஒண்ணுமே வராது. இவரை கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்கோ. மெஷின் தான் முஸ்லீம் கம்பெனிஸ் தான் இருப்பாங்க. முஸ்லீம் எல்லா கம்பெனிஸ்லையும் முஸ்லீம் முறைப்படி இருக்கிறவங்க ஆர்வச்சு இருப்பாங்க. இது மெஷின் தான் இருக்கிறது ஒண்ணு இல்ல. ஆள் நம்பி தான் இருக்கிறாங்க. அது மெஷின்ல வந்து கொண்டிருக்கும். கோழிய ஒருத்தர் என்ன செய்வாரு தொங்க விடுவாரு காலில் தலைக்கீழ கோழி தொங்கும். அந்த அது மெஷின் ஓடிக்கொண்டிருக்கும். கோழி ஓண்டா வந்து கொண்டிருக்கும். அறுக்கிறவங்க ரெண்டு மூணு பேர் வரத்துல நினைப்பாங்க வர 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 என்ன செய்வாங்க இல்லை இல்லை ஒரு தொங்கும். அதுக்கு பிறகு அது அப்படியே போகும். போயிட்டு ஹாட் பாத்வாங்க அதாவது கடுமையான சுடு தண்ணீர் இதுல போகும். போறதுக்கு முன்னால இன்னொருத்தர் நினைப்பாரு அதுக்கு கொஞ்சம் முன்னுக்கா கோழி செத்துட்டான்னு பாப்பாரு. அப்படி சாகாம அல்லது ஒழுங்கா அறுபடாம எடுத்துருவார் டக்குனு காட்டி எடுத்துருவார். செத்ததுன்னா இதுக்குல போய்க்கணும் ஹாட் பாத்துக்குல போகும். அது கடுமையான குளிரான தண்ணி இந்த சூடான தண்ணி அது போயிட்டு அது அது தண்ணியில என்ன செய்யணும் சிறகெல்லாம் உரிப்பட்டு அடுத்தது எப்படி வரும் கோழி உரிக்கப்பட்ட கோழி சிறகு உரிக்கப்பட்ட கோழி வரும். அதை எடுத்து வெவ்வேறு பகுதிகளுக்கு அனுப்புவாங்க. சந்து வேறு யாத்திரத்துக்குரிய பகுதிக்கு அனுப்புவாங்க அப்படி அனுப்புவாங்க. அதுமாதிரி மாட்டுக்கும் இருக்குது ஆட்டுக்கும் இருக்குது. அது அப்படி வரும் வந்து ஒவ்வொன்றா போகும். போயிட்டு ஒரு விதத்தில் போயிட்டு சடார்ந்து அது பிரட்டப்படும். அடுத்து தொங்கு மாதிரில ஆசல் என்று கொண்டு அறுத்து விடுவாங்க. காலில் தான் தொங்கும் அது மாடு பெரும் மாடுகள் தொங்கும் அறுத்து விட்டுவாங்க. அதை அப்படியே போயிட்டு அது ஹொட் பாத்துக்கு போகாது அது உரிக்கப்படக்கூடியதுக்கு போகும். அதுதான் மெஷின் உரிக்கும். அதுக்கு பிறகு அப்படியே நாலாவது பிரியும் கால் பகுதி வேறையாக போகும் தொடப்பகுதி வேறையாக போகும் தலைப்பகுதி வேறையாக போகும் வரும். அதுக்கு பிறகு தலைப்பகுதியில் வேலை செய்கிறவங்க தலைப்பகுதியில் வேலை செய்வாங்க. கால் பகுதி பிரிஞ்சு பிரிஞ்சு போகும் பெரிய இது பண்ணி கடைசா வந்து சேரும் அந்தந்த பகுதிக்கு அது அவங்க எப்படி எப்படி கொடுத்தோம் அப்படி சேரும். அறுக்கிறோம் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு எதிர போகுது தப்பீர் இதுல போகாது அவரவர் சொல்லுவாங்க. அதுவே இருந்தா போட்டு வச்சுக்கிறாய் மந்திரத்துல தக்பீர் ஞாபகம் மூட்டுறதுக்கு அறுக்கிறவர் என்ன செய்வாரு? பிஸ்மில்லாஹு அல்லாஹு அக்பர் அறுப்பாரு. மெஷின்ல அறுக்க மாட்டாங்க. வேற ஞாபகம் மூட்டுறதுக்கு அந்த இடத்துல அப்ப நாங்க அன்றைக்கு சாப்பிடுறதை பத்தி படிச்சு முடிச்சோம். வார வாரம் சூரத்துக்கு சாப்பிடுறது ஆரம்பிச்சு படிப்போம். முக்கியமான ஒரு சூரா ஷாப்வா. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. سبحانك اللهم وبحمدك، أشهد أن لا إله إلا أنت، أستغفرك وأتوب إليك.